Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
God's word has been given to us to lead us into the life of God.
தேவனுடைய வாழ்க்கைக்குள்ளாய் நம்மை நடத்தும்படியாக தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
And we are trying to explain the principles found in God's word.
தேவனுடைய வார்த்தையிலே காணப்படுகிற கோட்பாடுகளை நாங்கள் விளக்கி உங்களுக்கு சொல்கிறோம்.
We saw in our last few studies that the most wonderful life, the happiest life that anyone lived on earth was the life of Jesus Christ.
இந்த பூமியிலே சந்தோஷமாய் மிக மிக சந்தோஷமாய் வாழ்ந்த ஒரே மனிதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றுதான் கடந்த ஒரு சில நிகழ்ச்சிகளிலே பார்த்தோம்.
It was the most fulfilled life.
அது மிகவும் திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கையா இருந்தது.
Because he obeyed the Father 100%.
ஏனென்றால் அவர் தன்னுடைய பிதாவுக்கு 100% கீழ்ப்படிந்திருந்தார்.
All the beauty and order in the universe is because the planets and stars obey God 100%.
நாம் காண்கிற இந்த அண்ட சராசரம் மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது. ஏனென்றால் நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் 100% தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. ஆகவே ஒழுங்கும் அழகும் இருக்கிறது.
The beauty in trees and plants and flowers is because they obey God's laws 100%.
மரங்கள் தாவரங்கள் செடி கொடிகள் பூக்கள் மலர்கள் இவைகள் எல்லாவற்றிலும் நாம் ஒரு அழகை காண்கிறோம். ஏனென்றால் அவைகள் 100% தேவனுக்கு கீழ்ப்படுகிறது.
Ugliness is found in man who does not obey God 100%.
தேவனுக்கு 100% கீழ்ப்படியாத மனிதனிடத்திலே தான் அசுத்தம் அசிங்கம் காணப்படுகிறது.
So the way of obedience to God is the way of blessedness.
ஆகவே பாக்கியமான வழிக்கு காரணம் கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கைதான்.
The other thing that we see in Jesus' life,
இயேசுனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு காரியம்,
was his tremendous love for people.
அவர் ஜனங்கள் மீது வைத்திருந்த அந்த அளவு கடந்த அன்பு.
He did not love material things.
பொருட்களை அவர் நேசிக்கவில்லை.
He loved people.
ஜனங்களை நேசித்தார்.
God has given us things to be used and people to be loved.
பொருட்களை பயன்படுத்தவும் ஜனங்களை நேசிக்கவும் தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
Man has reversed that order and he loves things and uses people.
ஆனால் மனிதன் இந்த ஒழுங்கை அப்படியே நேர் தலைகீழாக மாற்றி அவன் இப்பொழுது ஜனங்களை சாதகமாக பயன்படுத்துகிறான், பொருட்களை நேசிக்கிறான்.
Jesus valued people.
ஜனங்கள் மக்களை இயேசு ஜனங்களை மதித்தார்.
Even if a beggar cried out to him on the roadside, he would stop everything and listen to that person.
ஒரு பிச்சைக்காரன் ரோட்டு ஓரத்தில் உட்கார்ந்திருந்து அவரை பார்த்து கூப்பிட்டாலும் கூட தன்னுடைய எல்லா வேலைகளையும் நிறுத்தி விட்டு அவனை வந்து கேட்பார்.
Once we read that one beggar cried out after him, blind beggar.
ஒருமுறை ஒரு குருடானான ஒரு பிச்சைக்காரன் அவரை பார்த்து சத்தமிட்டான்.
And all the people said, keep quiet, this is the great master going.
இவர் பெரிய எஜமான் போகிறார், சத்தம் போடாதே என்று அதட்டினார்கள்.
And he cried out more.
அவன் இன்னும் அதிகமாக சத்தமிட்டான்.
Jesus heard it.
இயேசு கேட்டார்.
Jesus said, come here.
இங்கே வா என்று கூப்பிட்டார்.
What can I do for you?
உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்.
And he healed them.
அவனை குணமாக்கினார்.
Jesus had time for the poorest of people.
மிகவும் தரித்திரமான மக்களுக்கு இயேசுக்கு நேரம் கொடுக்க முடிந்தது.
In those days, people with leprosy were put outside the city.
அந்த நாட்களிலே தொழுநோய் கொண்டவர்களை பட்டணத்துக்கு வெளியே வைத்து விடுவார்கள்.
Just like in India, in villages and all where people have got leprosy, they are put outside.
இந்தியாவிலும் கூட கிராமங்களிலே தொழுநோய் வந்துவிட்டால் அந்த கிராமத்தை விட்டு வெளியேற்றி விடுவார்கள்.
And like that in those days also.
அதே போல தான் அந்த நாட்களிலேயும்.
Lepers in those days had to say unclean, unclean whenever they came near a human being.
எப்பொழுதெல்லாம் ஒரு தொழுநோயாளி மற்ற மக்களிடத்தில் வருகிறானோ அப்பொழுது அசுத்தம் அசுத்தம் என்று அவன் சத்தம் போட வேண்டும்.
So that those people will keep away from them.
அப்பொழுது மற்ற ஜனங்கள் அவனை விட்டு தூரமாக விலகி நிற்பார்கள்.
Because there was no cure for leprosy.
ஏனென்றால் அந்த நாட்களிலே தொழுநோய்க்கு குணமாக்குதலே கிடையாது.
It was very infectious disease, anybody could get it.
யாருக்குமே வந்துவிடக்கூடிய அளவுக்கு அது தொற்று நோயாக இருந்தது.
You know what Jesus did?
இயேசு என்ன செய்தார் தெரியும்?
He went outside the city to meet these people.
இப்படிப்பட்ட ஜனங்களை சந்திக்கும்படியாக அவர் ஊரை விட்டு வெளியே சென்றார்.
We read in Matthew chapter 8 that a leper came and knelt before him.
ஒரு தொழுநோயாளி வந்து இயேசுக்கு முன்பாக முழங்காலிட்டார் என்று மத்தேயில் வாசிக்கிறோம்.
Never have happened if Jesus had not gone outside to meet with them.
இயேசு அவர்களை சந்திக்கும்படியாக ஊரை விட்டு வெளியே போயிராவிட்டால் அப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்திருக்காது.
When Jesus came near with all his people,
இயேசு தம்முடைய ஜனங்களோடு கூட வரும்பொழுது,
this leper had to shout unclean, unclean.
நான் அசுத்தமானவன் அசுத்தமானவன் என்று தொழுநோயாளி சத்தம் போட வேண்டும்.
And I think most of the people with Jesus would have run away.
இயேசுவோடு கூட வந்த மற்ற மக்கள் எல்லாரும் ஓடி இருந்திருப்பார்.
But Jesus went towards this leper, probably alone.
ஆனால் இயேசு தனியாக அந்த குஷ்டரோகி இடத்துல போயிருந்திருப்பார்.
And the leper had to stay some distance away and kneel down before him.
இயேசுக்கு சற்று தூரமாகவே நின்று முழங்கால் படிந்திருப்பான்.
Jesus went and touched him.
Yesu kitte poi avanai thottar.
That leper had not felt the touch of a clean hand for years.
Andha tholu noyanadu oru suttamana kai thanmeedhu thodugiradhu ethaniyo aandugalaga unaravillai.
Even his family had forsaken him.
Avanude kudumbathar avanai odukki vittargal.
Jesus loved him.
Yesu avanai nesithaan.
Jesus once traveled 100 miles, 160 kilometers to help one poor needy person outside the country of Israel.
இஸ்ரவேல் நாட்டை விட்டு வெளியே உள்ள ஒரு ஊரிலே வாழ்ந்த ஒரு நபருக்கு உதவி செய்யும்படியாக 160 கிலோமீட்டர் பிரயாணத்தை மேற்கொண்டார்.
Galilee he walked up to Syrophoenicia.
கலிலேயாவிலிருந்து சிரோனிக்கு என்ற ஊருக்கு போனார்.
And there was one woman who had a demon possessed daughter.
அங்கே பிசாசு பிடித்த மகளுடைய ஒரு தாய் இருந்தாள்.
She was not an Israelite.
அவள் இஸ்ரவேல் தேசத்து பெண் கிடையாது.
And Jesus said tested her faith and said I can't heal you, you are not an Israelite.
நீ இஸ்ரவேல் தேசத்தால் அல்ல, ஆகவே உன்னை சுகமாக்க முடியாது என்று அவளுடைய விசுவாசத்தை சோதித்தார்.
Can't the dogs eat the crumbs that fall from the table?
மேஜையிலிருந்து விழக்கூடிய துணிக்கைகளை நாய் தின்னுமே என்று கேட்டாள்.
That's enough for me to heal my daughter.
என்னுடைய மகளை குணமாக்குவதற்கு அந்த துணிக்கை போதும்.
Jesus was so impressed with that faith.
அந்த விசுவாசத்திலே இயேசு அவ்வளவு அகமகிழ்ந்தார்.
The daughter was miles away in the house.
அவளுடைய மகள் எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் வீட்டிலே இருந்தாள்.
Spoke the word and the demon left.
இயேசு பேசின மாத்திரத்திலே எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சாத்தான் ஓடியது.
Jesus walked the 80 kilometers back to his house.
அதற்கு பிறகு தன்னுடைய வீட்டிற்கு 80 கிலோமீட்டர் மீண்டும் நடந்து சென்றார்.
He walked 160 kilometers to help one person.
ஒரு நபருக்கு உதவி செய்யும்படியாக 160 கிலோமீட்டர் தூரம்
நடந்தார்.
இப்படித்தான் அவர் வாழ்ந்தார்.
That is the way of happiness.
இதுதான் சந்தோஷத்தின்
வழி. The Bible says in Acts of the Apostles chapter 10.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது.
That when Jesus was filled with the Holy Spirit.
இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் இருக்கும் பொழுது.
God anointed Jesus with the Holy Spirit. Acts 10:38.
அப்போஸ்தலர் 10:38 லே வாசிக்கிறோம்.
And with power.
தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார்.
And what did God give Jesus power for?
தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எதற்காக வல்லமையை கொடுத்தார்?
To go about doing good and healing those who are oppressed by the devil.
பிசாசின் வல்லமையினாலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்கவும் நன்மை செய்யவும் அவர் சுற்றித்திரிந்தார்.
Because God was with him.
தேவன் அவரோடு கூட இருந்தார்.
So the power that God gives is for us to do good to other people.
ஆகவே தேவன் நமக்கு கொடுக்கிற வல்லமை மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு தான்.
Many people seek for the power of the Holy Spirit.
அநேகர் பரிசுத்த ஆவியின் வல்லமையை தேடுகிறார்கள்.
Today thousands are seeking.
இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தேடுகிறார்கள்.
They are not seeking in order to do good to other people.
மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக இந்த வல்லமையை அவர்கள் தேடவில்லை.
They are seeking to get some thrill or experience themselves so that they can testify in a meeting.
பரவசம்
I also got it.
பரவசமூட்டும் அனுபவம் நமக்கு கிடைக்கும், அப்பொழுது சாட்சி சொல்லலாம் என்பதற்காக கேட்கிறார்கள்.
And therefore many of them get a counterfeit experience.
ஆகவே அவர்களிலே அநேகருக்கு போலியான ஒரு அனுபவம் கிடைக்கிறது.
Lots of people today who claim to be baptized the Holy Spirit have got a counterfeit experience.
அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுகிற அநேக போலியான ஒரு அனுபவத்தை இன்றைக்கு
பெற்றிருக்கிறார்கள்.
ஏனென்றால் அவர்களுக்கு வல்லமை இல்லை.
They don't have power to do good to others.
மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு அவர்களுக்கு வல்லமை இல்லை.
They don't have power to deliver people who are oppressed by the devil.
பிசாசினால் அகப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படிக்கு அவர்களுக்கு வல்லமை இல்லை.
Jesus was filled with the Holy Spirit to serve other people.
மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்.
He loved others.
அவர் மற்றவர்களை நேசித்தார்.
He was not bothered what people said or thought about him.
ஜனங்கள் அவரை குறித்து என்ன நினைக்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள் என்பதை குறித்து அவர் பொருட்படுத்தவே இல்லை.
The Bible says once he went to the house of a man called Zacchaeus.
சகேயு என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு ஒரு முறை இயேசு போனார்.
Zacchaeus was a very rich man and he was a crooked man.
சகேயு மிகுந்த பணக்காரனாயும் அவன் ஏமாற்றுக்காரனாயும் இருந்தான்.
Even today there are many rich people who are crooked.
இன்றைக்கும் கூட அநேக பணக்காரர்கள் அவர்கள் ஏமாற்றுக்காரர்களாக இருக்கிறார்கள்.
And many people will not go to their house.
அப்படிப்பட்ட வீடுகளுக்கு அநேகர் போக மாட்டார்கள்.
Some preachers go to the house of rich people because they want to get gifts from them.
சில பிரசங்கியார்கள் பணக்கார வீட்டுகளுக்கு போக விரும்புகிறார்கள், ஏனென்றால் அவர்களிடமிருந்து வெகுமதி பெற விரும்புகிறார்கள்.
Jesus didn't go to Zacchaeus's house to get any gift.
இயேசு வெகுமதி பெறுவதற்காக சகேயுடைய வீட்டுக்கு போகவில்லை.
He went there to bless Zacchaeus and he never received any gift from Zacchaeus.
சகேயுவை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு போனார், அவனிடமிருந்து எந்த வெகுமதியும் பெற்றுக்கொள்ளவில்லை.
How can he take gifts from somebody who has earned his money in corrupt ways?
தவறான விதத்திலே பணம் சம்பாதித்தவனிடத்திலிருந்து எப்படி வெகுமதியை இயேசு பெற்றுக்கொள்வார்?
Even there to bless him.
அவனை ஆசீர்வதிக்க முடியாது.
He was not bothered. People said, "Oh, this man has gone to the house of a sinner."
ஓ, பாவியாகிய ஒருவனுடைய வீட்டுக்கு இவர் போகிறார் என்று ஜனங்கள் சொன்னார்கள்.
Let people say what they like.
ஜனங்கள் விரும்புகிறதை சொல்லட்டும்.
He knew that even though this man was rich, he was needy.
அவன் பணக்காரனா இருந்தாலும் கூட அவன் தேவையுள்ள ஒரு மனிதன் என்பதை
யார் அறிந்தார்? Rich people are very self-satisfied, I know.
எனக்கு தெரியும், அநேக பணக்காரர்கள் தாங்களுக்கு தாங்களே திருப்தி உள்ளவராக இருக்கிறார்கள்.
But there are some rich people who are needy people.
ஆனால் ஒரு சில பணக்காரர்கள் தேவையிலே இருக்கிறார்கள்.
And Jesus cared for them.
இயேசு அவர்களுக்காக கரிசனை பட்டார்.
He cared for poor prostitutes.
ஏழை விபச்சாரிகளுக்கு வேசிகளுக்கு தேவன் கர்த்தர்
He always defended people who were being attacked by others.
மற்றவர்களாலே தாக்கப்படுகிற மக்கள் சார்பாக அவர் இருந்தார்.
He defended the poor.
ஏழைகளுக்கு சார்பாக இருந்தார்.
He appreciated widows who came to drop 2 paisa in a box.
ஏழை பைசாவை காணிக்கை பெட்டியிலே போட வந்த விதவைகளை பாராட்டினார்.
He called his disciples and said, "See what this widow has done."
இந்த விதவை செய்கிறதை பார் என்று சொல்லி சீஷர்களை கூப்பிட்டு காண்பித்தார்.
He was not afraid of appreciating people publicly.
பொதுவான இடங்களிலே ஜனங்களை மெச்சிக்கொள்வதற்கு அவர் தயங்கவில்லை.
Some of us are not only misers with money, but we are tremendous misers in expressing appreciation of others.
நம்மிலே ஒரு சிலர் பணத்திலே மட்டும் கஞ்சத்தனமாய் இருக்கவில்லை. கஞ்சத்தனமா இல்லை, ஆனால் மற்றவர்களை அப்ரிசியேட் மெச்சிக்கொள்கிற காரியத்திலே கூட நாம் கஞ்சத்தனம் உள்ளவர்களா இருக்கிறோம்.
We don't appreciate our own children.
நம்முடைய சொந்த பிள்ளைகளையே நாம் பாராட்டுவதில்லை.
Have you ever expressed a word of appreciation to your husband or your wife?
புருஷனிடத்திலோ மனைவியிடத்திலோ பாராட்டு சொல்லக்கூடியதான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறீர்களா?
Very sad, particularly in our Indian culture, we don't do this at all.
இது துக்கமான விஷயம். அதிலும் குறிப்பாக இந்திய தேசத்திலே நாம் செய்வதே கிடையாது.
We need to learn Christian culture.
நாம் கிறிஸ்தவ கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
Express our appreciation to people.
நம்முடைய பாராட்டை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும்.
There is something good in somebody.
ஒருவரிடத்திலே ஒரு நல்ல காரியம் இருந்தால்.
You know, once when Jesus saw a Roman soldier.
ஒருமுறை இயேசு ரோம போர்ச்சகனை பார்த்தார்.
In Matthew chapter 8.
மத்தேயு 8 ஆம் அதிகாரத்திலே.
Now just picture this Roman soldier.
இந்த ரோம போர்ச்சகனை கற்பனை செய்து
பாருங்க. He is a soldier from the world super power.
இந்த உலக சர்வ வல்லரசு நாட்டினுடைய ஒரு போர் சேவகன்.
He is a man who is a ruthless man.
அவன் இரக்கமற்ற ஒரு மனிதன்.
And ordering people around.
தன்னை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கெல்லாம் கட்டளை கொடுத்து கொண்டிருந்தான்.
Never read the Bible.
அவன் வேதத்தையே வாசிக்கவில்லை.
Yes. Doesn't know anything about the true God.
மெய்யான தேவனை பற்றி அறிவும் கிடையாது.
Probably only knows about the idols that the Romans were worshipping.
ரோமர்கள் வணங்கின விக்கிரகங்களை மட்டுமே அறிந்திருந்திருப்பார்.
But he had some faith in Jesus.
ஆனால் இயேசுவினிடத்தில் அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது.
And he comes to Jesus and says, "Please come home and please can you please help my servant who is sick."
என்னுடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், என் வீட்டுக்கு நீர் வந்து அவனுக்கு உதவி செய்ய முடியுமா என்று இயேசுவிடத்தில் கேட்கிறான்.
See what a man he was that he was even concerned about his servant's sickness.
தன்னுடைய வீட்டு வேலைக்காரனுடைய வியாதிக்காக கூட கருணை படக்கூடிய ஒரு மனிதனா இருந்தான் பார்த்தீர்களா?
And he comes to Jesus and says, "I'm sure you can heal him."
நீர் அவனை குணப்படுத்த முடியும் என்று இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறான்.
And Jesus says, "Okay, I'll come to your house and heal him."
நான் உன் வீட்டுக்கு வந்து சுகப்படுத்துறேன்.
He says, "No, Lord, I am not worthy for you to come to my house."
ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்று சொன்னார்.
Matthew 8 verse 8.
மத்தேயு 8 ஆம் அதிகாரம் 8 ஆம் வசனம்.
You don't have to come to my house.
நீர் என் வீட்டுக்கு வர வேண்டாம்.
My house is some miles away. Why take the trouble to come there?
என்னுடைய வீடு எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது. ஏன் நீர் அவ்வளவு கஷ்டப்பட்டு வர
வேண்டும்? Stand here, Lord, and just speak the word and I know the sickness will go in my house.
ஆண்டவரே, இங்கேயே நீர் நின்று ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான் என்று சொன்னார்.
And I know why.
எனக்கு தெரியும்.
He says, "I am also a man under authority."
நானும் அதிகாரத்துக்கு கீழாக
to go, he goes.
ஒரு வேலைக்காரனை பார்த்து நீ ஒரு போர் சேவனை பார்த்து போயிருந்தால் போகிறான்.
If I tell the soldier to come, he comes.
வா என்றால் வருகிறார்.
You speak to the sickness to go, it will go.
இந்த வியாதியை பார்த்து போ என்று நீ சொல்லும்.
And Jesus said,
இயேசு சொன்னார்,
"I have never seen faith like this in Israel."
இது போல ஒரு விசுவாசத்தை இஸ்ரவேலுக்குள்ளும் நான் காணவில்லை.
What an appreciation.
என்ன ஒரு பாராட்டு பாருங்க.
That in all the thousands of people in Israel, nobody has got faith like this unconverted Roman soldier.
மனம் திரும்பாத ரோம போர்ச்சகரனை போல இவனுக்குள்ள விசுவாசத்தை போல இஸ்ரேலில் ஆயிரக்கணக்கான மக்கள்
இருக்கிறார்கள்.
யாருக்குள்ளும் இல்லை.
Who knows nothing about the Bible.
வேதத்தை பற்றி தெரியாத இந்த ரோம போர்ச்சகன்.
Will a Christian ever say something appreciative about a Hindu man or a Muslim man?
ஒரு முஸ்லீம் மனிதனை பார்த்தோ, இந்து மனிதனை பார்த்தோ ஒரு கிறிஸ்தவன் இப்படி பாராட்டுவானா?
If Jesus saw something good, he would say it.
இயேசு நல்லதை பார்த்தால் கண்டிப்பாக பாராட்டுவார்.
We are so miserly in appreciation and praise.
ஆனால் நாம் பாராட்டுவதற்கும் மெச்சிக்கொள்வதற்கும் நாம் மிகுந்த கஞ்சத்தனமுள்ளவர்களாக
இருக்கிறோம். This man was a man of another religion.
இந்த மனிதன் வேறொரு மதத்தை சார்ந்த மனிதன்.
Probably an idol worshipper.
அவன் ஒரு விக்கிரகனை காரணமாக
இருந்தான். Nothing about the Bible.
வேதத்தை பற்றி அறியாத மனிதன்.
He had some faith and respect in Jesus.
ஆனால் இயேசுவிலே விசுவாசமும் மரியாதையும்
இருந்தான். He was not born again.
அவன் மறுபடியும் பிறக்கவில்லை.
But whatever good there was in him, Jesus appreciated.
அவனிடத்தில் என்ன நன்மை இருந்ததோ அதை இயேசு பாராட்டினார்.
We are so miserly in praise and appreciation.
நாம் பாராட்டுவதற்கு மிகவும் கஞ்சத்தனமுள்ளவர்களாக
இருக்கிறோம். Jesus valued people.
இயேசு ஜனங்களை மதித்தார்.
And he did not think, "Oh, if I say this, people may misunderstand me."
நான் இதை சொன்னால் ஜனங்களை தவறாய் புரிந்து
கொள்வார்கள்.
விக்கிரகக்காரனை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லுவார்கள்.
He couldn't care less what people said about
him. ஜனங்கள் அவரை பற்றி என்ன சொன்னாலும் பரவாயில்லை.
He didn't also think, "Oh, if I say this, this Roman centurion may get a swollen head."
நான் இதை சொன்னால் ரோம போர்ச்சவர்களுடைய தலை பெருமைகளை விங்கிவிடும்
என்று
அவர்கள் பெருமை பாராட்டிவிட்டால் பெருமை அடைந்துவிடும் என்று சொல்லி நாம் பயப்படுகிறோம்.
Just because you get proud doesn't mean everybody gets proud when they get appreciation.
பாராட்டு வந்தால் நீங்கள் பெருமை அடைவீர்கள் என்பது உண்மைதான், ஆனால் அதனால எல்லாரும் பெருமை அடைந்துவிடுவார் என்று சொல்ல வேண்டாம்.
They may be humbler than you.
உங்களை காட்டிலும் தாழ்மையுள்ளவர்கள் இருக்கலாம்.
They may be able to accept that appreciation.
அந்த பாராட்டை சரியான ஆவியில் எடுத்துக்கொள்வர்கள் இருக்கலாம்.
We think other people are like ourselves.
மற்றவர்கள் எல்லாரும் நம்மை போலதான் இருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கிறோம்.
I get proud easily, so they also must be getting proud easily.
நான் எளிமையாய் எளிதாய் பெருமை அடைந்துடுவேன், ஆகவே மற்றவர்களும் பெருமை அடைந்துடுவார்கள் என்று நினைக்கிறோம்.
My dear brothers and sisters and my friends.
என் அருமையான சகோதர சகோதரிகளே நண்பர்களே.
You must get out of this habit of being a miser in praise and appreciation.
மற்றவர்களை பாராட்டுகிற விஷயத்திலே நீங்கள் இருக்கக்கூடிய கஞ்சத்தனத்திலிருந்து வெளிவர வேண்டும்.
Jesus valued people.
Yesu janangalai madithaar.
When he saw a man called Nathaniel.
Nathaniel endra oru manidhai paartha.
He was not born again.
Avan marubadiyum pirandhavanalla.
He hadn't even become a disciple of Jesus.
Avan Yesuvin shishyanai kooda maaravillai.
And he told people, there is a man in whom there is no hypocrisy.
Oppa kabadatra uttama israel inge varugiran endru shishyarudile sonnar.
Jesus did not flatter.
இயேசு அங்கே முகஸ்துதி செய்யவில்லை.
Flattery is from the devil.
முகஸ்துதி என்பது பிசாசினால் வருகிறது.
The devil agents flatter.
பிசாசுடைய ஏஜென்ட்கள் முகஸ்துதி
செய்வார்கள்.
கொஞ்சம் ஆதாயம் பெறும்படியாக அநேக பிரசங்கியர்கள் முகஸ்துதி செய்கிறார்.
Jesus never flattered.
இயேசு ஒரு காலம் முகஸ்துதி
செய்யவில்லை. Nathaniel is such a godly perfect man.
நத்தானியல் மிகுந்த தேவபக்தியுள்ள பூர்ணமான மனுஷன் என்று சொல்லவில்லை.
That was not true.
அது மெய்யல்ல.
He only said there's no hypocrisy in this man.
அவனிடத்தில் மாயமானம் இல்லை என்று தான் சொன்னார்.
Jesus appreciated things that were true.
உண்மையான காரியங்களை தேவன் இயேசு பாராட்டினார்.
When Simon Peter said, You are the Christ, the Son of the living God.
நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே கிறிஸ்து.
He said, You are blessed, Simon, because flesh and blood has not revealed this to you.
மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, ஆகவே நீ பாக்கியவான்.
My Father in heaven has revealed this to you.
பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார்.
Can you imagine how these people who heard appreciation from Jesus must have felt?
இந்த இயேசுவிடத்திலிருந்து பாராட்டை பெற்ற இந்த மனிதர்கள் எப்படி அவர்கள்
உணர்ந்திருப்பார்கள்?
சொன்ன காரியத்தை வாழ்க்கை முழுவதுமாய் அந்த ரோம போர்ச்சகவன் மறந்திருக்க
மாட்டான்.
அவன் கண்டிப்பாக ஒரு கிறிஸ்தவனை மாறி இருந்திருப்பான் என்று நினைக்கிறேன்.
His entire life he would not have forgotten that one sentence Jesus said about him.
இயேசு அவனை குறித்து சொன்ன அந்த ஒரு வாசகத்தை முழு வாழ்க்கையிலேயும் அந்த நத்தானியல் நாத்தான்வேல் மறந்திருக்க மாட்டான்.
He didn't make him swollen headed with pride. He became a disciple of Jesus as a result.
அவன் பெருமை அடைந்து தலை அவனுக்கு வீங்கவில்லை, அதற்கு மாறாக அவன் இயேசுவின் சிஷ்யனாய் மாறினான்.
Peter also must have been tremendously encouraged when the Lord said such words to him.
ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும்பொழுது பேதுரு மிகுந்த உற்சாகம் அடைந்திருப்பான்.
Many people Jesus said words like this.
அநேகருக்கு இயேசு இப்படிப்பட்ட வார்த்தைகளை
சொன்னார். Words of appreciation.
பாராட்டுக்குரிய வார்த்தைகள்.
Woman be of good cheer.
ஸ்திரீயே திடன்கொள்.
Encouraged. Your faith has healed you.
உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. திடன்கொள்.
Daughter, don't be afraid.
மகளே பயப்படாதே.
How good Jesus was to people.
இயேசு ஜனங்களுக்கு எவ்வளவு நல்லவராக இருந்தார். ஏழை மக்களுக்கு எவ்வளவு நல்லவராக இருந்தார்.
He wept over people.
ஜனங்களை பார்த்து
அழுதார். He wept when he saw people weeping at the tomb of Lazarus.
லாசருடைய கல்லறையிலே ஜனங்கள் அழுகிறதை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார்.
See that? That is how Jesus was towards people. He valued people.
இயேசு ஜனங்களை மதித்தார்.
He never hurt people with words.
அவர் வார்த்தையினாலே ஜனங்களை புண்படுத்தவில்லை.
I've heard Christians use stinging words to hurt people.
ஜனங்களை புண்படுத்தக்கூடியதான கொட்டக்கூடியதான வார்த்தைகளை கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துவதை பார்த்து
not backbite against people.
இயேசு ஜனங்களை புறங்கூறவில்லை.
Some of the biggest backbiters I've heard in my life are so-called born-again believers.
என்னுடைய வாழ்க்கையிலே மிக மிக நேர்த்தியாய் புறங்கூறுகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள்.
They won't backbite against their own children.
தங்களுடைய சொந்த பிள்ளைகளை குறித்து புறங்கூற மாட்டார்.
Backbite about other people's children.
மற்றவருடைய பிள்ளைகளை பார்த்து புறங்கூற
other believers.
மற்ற விசுவாசிகளை பார்த்து புறங்கூற
other groups.
மற்ற சபைகளில் உள்ளவர்களை
பார்த்து
புறங்குவார். அல்ல,
எனக்கு
எப்படி தெரியும்?
பிகாஸ் ஜீசஸ் நியூ ஃப்ரம் வெரி ஏர்லி ஆன் தட் ஜூடஸ் இஸ்கேரியட் ஹட் பேக்ஸ்லிடன் அண்ட் பிகம் அ ட்ரைடர்.
யூதாஸ் காரியோத்து ஆரம்பத்திலிருந்தே பின்வாங்கி போய்விட்டான். அவன் ஒரு தேவனை காட்டிக் கொடுக்கிறவனாக இருக்க போகிறான்.
Jesus selected him, he was a sincere man.
இயேசு அவனை தேர்ந்தெடுத்த பொழுது அவன் ஒரு உண்மையுள்ள மனிதனாக இருந்தான்.
Very soon he backslid.
ஆனால் மிக சீக்கிரமாக அவன் பின்வாங்கி போய்விட்டான்.
And the devil got a hold of him.
பிசாசு அவனை பிடித்து விட்டான்.
Jesus once said,
இயேசு ஒரு முறை சொன்னார்,
one of you is a devil.
உங்களில் ஒருவன் பிசாசாக
இருக்கிறான். But he never mentioned the name.
ஆனால் பெயரையோ சொல்லவில்லை.
And he never backbit to anybody during those 3.5 years.
அந்த 3.5 ஆண்டுகளாக யாரிடத்திலும் போய் யூதாசை பத்தி புறங்கூறவில்லை.
He never went to Peter and said, you know, Peter, I am a bit concerned about this Judas Iscariot.
பேதுருவே, யூதாசை குறித்து எனக்கு கொஞ்சம் பாரமாக இருக்கிறது.
He never went to Matthew and said, you know, this Judas Iscariot is a crook.
மத்தேயுவினிடத்தை போய் யூதாஸ் காரியத்து அவன் ஒரு ஏமாற்றுக்காரன் என்று சொல்லவில்லை.
He never said that to anybody.
யாரிடத்திலேயும் சொல்லவில்லை.
How do we know?
நமக்கு எப்படி தெரியும்?
Because at the last supper,
கடைசி பந்தி கர்த்தருடைய பந்தியில்,
when they were all sitting together,
அவங்க எல்லாரும் ஒன்றாக
உட்கார்ந்து, and he said, one of you is going to betray me.
உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுக்க போகிறான்.
Not a single one of them thought it was Judas Iscariot.
அவர்களில் ஒருவர் கூட இவர் சொன்னது யூதாஸ் காரியத்தை தான் என்று சொல்லி அவர் நம்பவில்லை.
Jesus had backbitten to all the other 11, they would have all looked at Judas Iscariot.
இயேசு கிறிஸ்து ஏற்கனவே யூதாசை குறித்து மற்ற இடத்திலே சொல்லியிருந்திருப்பார் என்று சொன்னால் இயேசு சொன்ன மாத்திரத்தில் எல்லாரும் யூதாஸ் காரியத்தை பார்த்திருப்பார்.
That is the proof that he did not backbite against even a Judas Iscariot.
ஒரு யூதாஸ் காரியத்தை குறித்து கூட புறங்கூறவில்லை என்பதற்கு
இது தான் in a general way.
பொதுவான விதத்தில்
one of you is a devil. But he did not mention names.
பெயரை சொல்லவில்லை.
Even about the Pharisees.
பரிசேயர்களை குறித்து கூட.
He said the Pharisees are hypocrites.
பரிசேயர்கள் மாய்மாலக்காரர்கள் என்று
சொன்னார். You never find him mentioning a name.
ஆனால் அங்கே பெயரை சொல்லவே இல்லை.
He doesn't say Annas is like this or Caiaphas is like this or somebody else is like that.
அண்ணா இப்படி இருக்கிறான், காய்பா இப்படி இருக்கிறான் அல்லது இவன் இப்படி இருக்கிறான் என்று சொல்லி பெயரை சொல்லவே இல்லை.
He doesn't say Nicodemus is a compromiser because he's still sitting with the Sanhedrin with the Pharisees.
நிக்கோதேமு அவன் ஒரு உத்தரவேஷக்காரன், அவன் இன்னுமாய் அந்த தேவாலயத்தில் சனகரிப்போடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று அவன் சொல்லவில்லை.
He doesn't say Joseph of Arimathea is another compromiser.
அரிமத்தியா ஐயூரானாகிய யோசேப்பு இன்னும் உத்தரவேஷக்காரன் என்று சொல்லவில்லை.
He never mentioned names.
அவர் யாருடைய பெயரையும் சொல்லவில்லை.
He spoke in a general way.
பொதுவாக தான்
one of you is a devil.
உங்களில் ஒருவன்
Pharisees are like this.
பரிசேயர்கள்
இப்படி இருக்கிறார்கள். Sadducees are like this.
சதுசேயர் இப்படி இருக்கிறார்கள்.
What an example.
என்ன மாதிரி
பாருங்க. He valued people.
அவர் ஜனங்களை
மதித்தார். He did not humiliate people.
யாரையும் சிறுமைப்படுத்தவில்லை.
Even when he told the true story of the rich man and Lazarus.
ஐஸ்வர்யவான் லாசரு என்கிற உண்மை சம்பவத்தை சொல்லும் பொழுது கூட
he mentioned the name of Lazarus because Lazarus went to heaven.
லாசரு பரலோகத்துக்கு போனபடினாலே அவருடைய பெயரை சொன்னார்.
Why didn't he mention the name of the rich man?
ஏன் அந்த ஐஸ்வர்யவானுடைய பெயரை சொல்லவில்லை?
It is a true story.
அது உண்மை சம்பவம்.
Because the rich man's relatives were still living and he did not want to humiliate that man.
அந்த ஐஸ்வர்யவானுடைய உறவினர்கள் இன்னுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அந்த ஐஸ்வரனுடைய பெயரை சொல்லி அவளை சிறுமைப்படுத்த
விரும்புவார்கள்.
அல்லது முழு குடும்பத்துக்கே ஒரு வெட்கத்தை கொண்டு வர வேண்டும்
என்று
விரும்புகிறோம். ஜாக்கிரதையா இருக்க
வேண்டும்.
நாம் இதை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு நல்ல
பாடம். ஜீசஸ் மீன்ஸ் டு ஆஸ்க் ஹிம் ஃபார் தி பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் டு லவ் பீப்பிள் லைக் திஸ்.
இயேசுவை பின்பற்றுவது என்றால் இயேசு ஜனங்களை நேசித்தது போலவே நானும் நேசிக்கிறேன். பரிசுத்தன் வல்லமை தாரும் என்று
கேட்டு ஓல்ட் டெஸ்டமென்ட் பீப்பிள் could not live like this.
பழைய உடன்படிக்கையிலே ஜனங்கள் அப்படி வாழ முடியவில்லை.
நவ இன் தி நியூ டெஸ்டமென்ட்
புதிய ஏற்பாட்டு
காலத்தில் Romans 5 verse 5
Romans 5:5 இல் சொல்லப்பட்டிருக்கிறது
that God pours out his love in our hearts.
தேவன் தம்முடைய அன்பை நம்முடைய உள்ளங்களை
ஊற்றுகிறார்
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக.
So if you ask God to fill you with the Holy Spirit,
ஆகவே தேவனே என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் என்று
கேட்டால் what will happen?
என்ன நடக்கும் தெரியுமா?
The same spirit that filled Jesus' heart with love for people,
ஜனங்கள் மீது கொண்டிருக்கிற அன்பினாலே நிரப்பின அதே அன்பு
will fill me and you.
என்னையும் உங்களை நிரப்பும்.
And we will begin to treat people the same way.
நாமும் அதே விதத்தில் ஜனங்களை நடத்துவோம்.
We will appreciate them.
அவர்களை பாராட்டுவோம்.
We will not backbite against them.
அவர்களை புறங்கமாய் புறங்கூற மாட்டோம்.
We will not speak evil about them.
அவர்களை குறித்து தீமையாய் பேச மாட்டோம்.
We will expose sin in a general way.
பொதுவாக பாவத்தை நாம் வெளியே சொல்லுவோம்.
We will not name names.
ஆனால் பெயரை சொல்லி சொல்ல மாட்டோம்.
And speak evil about people.
யாரை குறித்தும் தீமையாய் பேச
மாட்டோம். We may disagree with certain people.
சில மக்களோடு கூட நாம் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம்.
But we will not speak evil about them.
ஆனால் அவர்களை குறித்து தீமையாய்
பேச மாட்டோம். The Bible says speak evil of no man in Titus 3 verse 2.
தீத்து 3:2 லே எந்த மனுஷனை குறித்தும் தீமையாய் பேச வேண்டாம்.
I disagree with the way that brother does his ministry.
இந்த சகோதரன் ஊழியம் செய்கிற விதத்தை குறித்து நான்
மாறுபட்டிருக்கிறேன். But I will not speak evil about that man.
ஆனால் அந்த மனிதனை குறித்து நான் தீமையாய் பேச
மாட்டேன்.
அது நம்முடைய அழைப்பு.
God is their judge.
தேவனே அவருடைய நியாயாதிபதி.
People ask me about different preachers and servants of God.
பல தேவ ஊழியர்களை குறித்தும் பிரசங்கியார்களை குறித்தும் என்னுடைய கருத்தை
கேட்கிறார்கள். About that man.
நான் அவரை குறித்து தீமையாய் பேச மாட்டேன்.
I'll say this is how I understand Jesus did his ministry.
இயேசு இப்படி தான் ஊழியம் செய்தார் என்று நான் வாங்கிக் கொள்கிறேன்.
This is how I understand Jesus' attitude towards money and offerings and things like that.
பணத்தின் மீதும் காணிக்கையின் மீதும் இயேசுவின் மனப்பான்மை இப்படி தான் இருந்தது என்று நான் வாங்கிக்
கொள்கிறேன். I should do it.
நான் இப்படி தான் செய்ய வேண்டும் என்று உணர்கிறேன்.
I don't see any other way for myself.
எனக்கு வேறு ஒரு வழி இருக்கிறது என்று நான் பார்ப்பதில்லை.
If somebody feels they should do it some other way,
ஒருவர் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று விரும்பினால்
that is between them and God.
அது அவர்களும் தேவனையும் பொறுத்த காரியம்.
I can't see that I should do it that way.
நான் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நான் உணர்கிறதில்லை.
I don't see Jesus doing it that way.
ஏனால் இயேசு அப்படி செய்வதில்லை என்று பார்க்கிறேன்.
I'm not here to speak evil of anybody.
நான் யாரை குறித்தும் தீமையாய் பேச மாட்டேன்.
The Spirit of God fills our heart.
பரிசுத்த தேவ ஆவியானவர் நம்முடைய இதயத்தை நிரப்பும் பொழுது நமக்கு வல்லமை கிடைக்கிறது.
To do good.
நன்மை செய்ய.
To the weak.
பலவீனர்களுக்கு
helpless.
உதவியற்றவர்களுக்கு
the Holy Spirit begins to control our tongue.
பரிசுத்த ஆவியானவர் நம் நாவை கட்டுப்படுத்த
ஆரம்பிக்கிறார். One of the most important things to be controlled in our life.
நம்முடைய வாழ்க்கையிலே கட்டுப்படுத்தக்கூடிய முதல் முக்கியமான காரியம் நாவு.
Many people's tongues are not controlled.
அநேகருடைய நாவு கட்டுப்படுத்தப்படவில்லை.
Jesus had his tongue under perfect control.
இயேசுவுக்கு பூரணமான கட்டுப்பாட்டிலே அவருடைய நாவு இருந்தது.
He did not just go on speaking all types of useless things.
எல்லா விதமான பிரயோஜனமற்ற காரியங்களை பேசி சுற்றித் திரியவில்லை.
He used his tongue to speak appreciative words.
தம்முடைய நாவை மற்றவர்களை பாராட்டி பேச
முடியாது.
ஆனால் முகஸ்துதி இல்லை.
And he did not use his tongue to speak gossip or backbiting or any such.
அவருடைய நாவை மற்றவர்களிடத்திலே புறங்கூறவோ அல்லது குறை கூறவோ பயன்படுத்தவில்லை.
And that is why God was with his tongue whenever he spoke his word.
ஆகவே தான் தேவன் தம்முடைய வார்த்தையை பேசும்போது இயேசுவோடு கூட இருந்தார்.
The reason I've shown you how Jesus lived.
இயேசு வாழ்ந்த விதத்தை உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு
நோக்கம் that this is how God wants you and me to live.
இப்படி தான் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
Jesus not only died for us.
இயேசு நமக்காக மரித்தது மட்டுமல்ல.
He is the perfect example of the spirit filled man.
ஆவியாலே நிரப்பப்பட்ட மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறிய மாதிரியாக
இருந்தார். Spirit.
நாம் பரிசுத்த ஆவியால் நிறையப்படும்
போது how we live.
இப்படி தான் நாம் வாழ வேண்டும்.
And that is how we can live if we ask God to fill us with the Holy Spirit.
தேவனே என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பும் என்று கேட்கும் போது இப்படி தான் நாம் வாழ தீர்மானிக்க வேண்டும்.
Jesus was thoughtful.
இயேசு மிகவும் அவர் முன் சிந்தை உள்ளவராக
இருந்தார். John chapter 13.
யோவான் என்ன சுவிசேஷம் 13 ஆம்
அதிகாரம். Jesus told Judas to go and do what he wants to do.
நீ போய் செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று யூதாஸ் இடத்திலே சொன்ன
போது the people thought because Judas had the money box
Judas காரியத்து பணப்பையை வைத்திருந்தபடியாலே
Jesus was telling him one of two things
இந்த இரண்டு காரியங்களில ஒன்றுக்கு தான் சொல்லுகிறார்
என்ன 29
யோவான் 13:29
buy what you need or give to the poor
தேவையானவளை வாங்கு அல்லது தரித்திரருக்கு கொடு
see this is Jesus attitude towards money
இயேசு பணத்தின் மீது வைத்திருந்த ஒரு மனப்பான்மை
இப்படி இருந்தது buy what you need
தேவையானவற்றை வாங்கு
give to the poor
எனக்கு அதிகப்படியான பணம் இருந்தால் யாருக்காவது உதவி செய்யட்டும்
this is true Christianity
இதுதான் மெய்யான கிறிஸ்தவம்
will you pray that God will give you such a life
இப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் உனக்கு கொடுக்க முடியாது தலைகளை வணங்கு
Lord
ஆண்டவரே
fill me with the holy spirit
பரிசுத்த ஆவியாலே நிரப்பு
that I can love people
நான் ஜனங்களை நேசிக்க
முடியாது
அவர்களை பாராட்ட
முடியாது backbiting
புறங்கூறுவதை நிறுத்த
முடியாது good to others
மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியாது
all the days of my life
என் வாழ்க்கை முழுவதுமாய் ஆண்டவரே
in Jesus name
இயேசு நாமத்தில் பிதாவே
ஆமென்
ஆமென்
God bless you
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்